ஓம் சிவாய நமன். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
மெய்கண்ட சாத்திரங்கள் 14. இந்த மெய்கண்ட சாத்திரங்களை போலவே பண்டார சாத்திரங்கள் என்பதும் ஒரு 14. அது என்ன பண்டார சாத்திரம் என்று சொன்னால், பண்டாரம் என்றால் செல்வம், ட்ரெஷரி இல்லையா? இப்ப கேரளாவில் போனா உண்டியலுக்கு பண்டாரகம்னு போட்டிருப்பாங்க. பண்டாரம் என்றால் ஞான செல்வம் என்பது ஒரு. இப்ப எல்லாம் வந்து மடாதிபதிகள் ஆதீனம் என்று தங்களை பெருப்படுத்திக் கொள்ளல. உண்மையிலேயே ஆதீனம் வந்து சூரியனார் கோயில் ஆதீனம், திருவாரூர் தான் ரொம்ப பழமையானது. திருவாரூர் ஆதீனம், தருமபுரி ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், இதெல்லாம் இப்ப வந்து அது ஆதீனம் என்று சொன்னால், அந்த தருமபுரம் சொன்னால் தருமபுரம் அவங்களுக்கு சொந்தம், மடத்துக்கு சொந்தம், திருவாரூர் திருவாரூர் சொந்தம். மதுரை ஆதீனம்னா மதுரை ஒரு பகுதி அவங்களுக்கு ஞான சம்பந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஆதீனம் என்று போட்டு ஒரு பெருமை ஒன்று உண்டு. அது மாதிரி திருவாவூர் ஆதீனத்துல ஆதீனத்திலையும் தனுபுர ஆதீனத்திலும் இருந்த மடாதிபர்கள், அதாவது ஆதீன அதிபர்கள், அவங்களுக்கு பழைய காலத்துல பண்டாரம் என்று அவங்களை வழங்குவார்கள். பண்டாரம் என்பது இன்னைக்கு வந்து ஒரு இடி சொல் போல கருதப்படுகிறது. ஆனா பழைய காலத்துல அந்த அவங்க கையெழுத்து போடும்போது கூட பண்டாரம் என்றுதான் கையெழுத்து போடுவாங்க. பண்டாரம் என்பது ஞான செல்வம் என்பது பொருள். அந்த மடாதிபதிகள் எல்லாம் ஞான செல்வர்களாக இருந்தார்கள். அந்த ஞான செல்வர்கள் செய்த நூல்கள் தான் இந்த பண்டார சாத்திரம். அந்த காலத்துல வந்து ஆதீனங்கள் சன்னிதானங்கள் ஞான சாத்திரத்துல நன்கு பயிற்சியுடர்களாக இருந்தது மட்டுமில்லாமல், ஞான சாத்திரங்களை செய்யக்கூடிய புலமையும் உடையவர்களாக இருந்தார்கள். அவங்க ஞான சாத்திரத்தை மாணவர்களுக்கு போதித்தார்கள். அது எப்படி போதிச்சாங்க அப்படின்னா, நாம வந்து சாத்திரம் படிக்கிறோம், நான் எப்படி படிச்சேன், நான் எப்படி படிச்சேன் அது உங்களுக்கு நானு சொல்றேன். அப்படி இல்லாம அனுபவ நூலாக அவங்க கற்பித்தார்கள். சைவ சித்தாந்தத்துல அது வெறும் தியாலஜின்னு சொல்லுவாங்க, சமய அறிவு மட்டும். நமக்கு கிறிஸ்டன்ஸ்ல எல்லாம் வந்து தியாலஜிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க, சமய கல்வி போதிக்கூடிய கல்லூரிகள், செமினரி, தியாலஜி காலேஜ்னு. அந்த மாதிரி வெறும் தியாலஜியா மட்டும் இல்லாம அனுபவத்துக்கு கொண்டு வராங்க. நமக்கு வந்து சுஞான போத உரையில பாடியத்துல சிவானுபூதி சுவானுபூதிகம் சொல்லுவார். சிவானுபூதியானது சுவ அனுபவ அனுபூதிகம், அவனுடைய ஆன்மாவில அனுபவிக்கப்படுவது, மண்டைக்கு அல்ல. இது வந்து அவருடைய அனுபவத்துக்கு உரியது. ஞான சாத்திரத்தை போதிக்கின்ற பொழுது அப்போ அந்த அனுபவத்தையும் கொடுத்து வந்தார்கள். இப்போ உங்க வகுப்பில் நாம சில பேர் சிவ தீட்சை சமய தீட்சை பெற்றிருக்கலாம், சிவபூஜை பண்ணலாம். சமய தீட்சையில் அனுஷ்டானம் செய்வதும் பூஜை பண்ணுவதெல்லாம் அந்த சிவானுபூதி சிவானுபூதியத்துக்கு உரிய பயிற்சியாகத்தான் இந்த அனுஷ்டானமும். இதெல்லாம் நம்ம சாத்திரம் படிக்கும்போது நாம அதை எப்படி விளக்கம் பார்ப்போம், இல்ல அனுபவிக்கும். அந்த மாதிரி பழைய காலத்துல அவங்க கற்பிக்கின்ற பொழுது மாணவனை கிட்ட இருக்க வச்சுட்டு படிப்படியாக படிப்படியாக அந்த சிவானுபூதத்தை, சிவ அனுபதியை, டிவன் எக்ஸ்பீரியன்ஸ், சிவத்தை அனுபவிக்கூடிய அனுபவத்தை ஊட்டிக்கொண்டே வந்தார்கள். மாணவனுக்கு எந்த இடத்துல சிக்கல் வரும் என்ன தெரியும், அவனுக்கு அப்ப அந்த சிக்க வரக்கூடியவர்களுக்கு தெளிவித்து கூடவே இருந்து மாணவனை ஆன்ம முன்னேற்றத்துல மேலே கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட நூல்கள் தான் இந்த பண்டார சாத்திரங்கள். அப்ப சொல்ற போது மாணவனுக்கு அப்ப அவங்க பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கு இல்லையா, அது அவங்க நூலாக செய்யும். அது நமக்கு தியரி பிராக்டிக்கல் வச்சுக்கோமே, 14 சாத்திரங்களும் தியரி. அந்த தியரிய மாணவனுக்கு போதிக்கின்ற முறையில பிராக்டிக்கலாக பண்டார சாத்திரங்கள் தோன்றின. அந்த பண்டார அதாவது நமக்கு இந்த பஞ்சாக்கர பகரடை இந்த நூல் இதுதான் வந்து அந்த 14 பண்டார சாத்திரங்கள் 14 கடைசியாக வந்த நூல். இது அதுக்கப்புறம் மடத்துல பல பேர் நூல் செஞ்சிருக்கிறாங்க. பல பேர் அங்க மடத்துல இருந்து சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை, இது மாதிரி சபாபதி நாவரன் போன்ற பெரியவர்கள் எல்லாம் அங்க திருமணம், மீனாட்சி சுந்தரம் மகாராஜா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றவங்கெல்லாம் இருந்து நூல் செஞ்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இந்த பண்டார சாத்திரங்கள்ல அதை சேர்த்துல, திருமடத்து இலக்கியங்கள் என்ற நிலை வச்சிருந்தாங்க ஒழிய. ஏன்னா அதுக்கப்புறம் அது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காலத்துல பண்டார சன்னிதியாக இருந்தவர் சுப்பிரமணிய தேசிகர். அவர் தான் வந்து சிவஞான சுவாமிகள் சிவஞான சித்தார்கள் எழுதின பொழிப்புரைக்கு பதவரை பொழிப்புரை வைத்துண்டு பதவரை எழுதினாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவனுக்கு அந்த அனுபவத்தை ஊட்டக்கூடிய சன்னிதானங்களுக்கு வர வர குறைஞ்சு போயிடுச்சு. அது கூட இருந்து அந்த அனுபவத்தை கொடுத்த கூட அதுக்கு குகைன்னு ஒரு இடம் ஒன்று மடங்கள்ல அந்த அது பேட்டலாக அவன் மாணாக்கன் பயிற்சி பெற எப்படி லேபரேட்டரி நமக்கு வச்சுக்கணும் இல்லையா, லேபரேட்டரி மாதிரி அவன் அந்த பெற்ற அனுபவத்தை யோக நிலையை அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடிய குகைகள் மடங்களில் இருந்தன. தருமபுரத்தில் இருந்தது, திருவாரூர் மடத்திலையும் இருந்து இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. இப்போ நமக்கு அந்த அறிவு மட்டும் அளவில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி மாணாக்கருக்கு போதித்த ஒரு நிலை இந்த பஞ்சாக்கர பகரோட. இது வந்து 10வது சன்னிதானம் வேலப்பதேசிகர் என்பவர். அந்த வேலப்பதேசிகருக்கு மாணாக்கரும் வேலப்பதேசிகர், வேலப்பதேசிகர் பண்டார சன்னிதியாக இருந்தார், 10வது சன்னிதானமாக இருந்தார். அப்போ அவருடைய மாணாக்கர் இவர் வந்து திருப்பெருந்துறை, இப்ப ஆவடியார்கள் சொன்னாங்களே மாணிக்கவாச பெருமானுக்கு தீட்சை பெற்ற இடம், அந்த இடத்துல இந்த வேலபதிசியருக்கு தீட்சை செய்து அவருக்கு சித்தாந்த சாத்திரத்தை போச்சார். இவருக்கு பின்னால வந்தவர் வேலபதேசிகர். இப்ப மடத்துல அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு எப்படி நமக்கு பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ஜார்ஜ் கிங் 6 இருக்கு. அந்த மாதிரி ஒரே திருநாமம் உடைய பண்டார சன்னிதிகள் பலவர்கள் வேலப்பதேசிகர் என்பது ஒண்ணு. இப்ப 10வது சன்னிதான வேலப்பதேசிகர் இந்த 11வது சன்னிதானமாகிய இந்த வேலப்பதேசிகருக்கு தீட்சை கொடுத்து இளவரசாக வச்சிருந்தார். இளவரசு சன்னிதானமாக முன்னாலேயே சிவபதவி அடைஞ்சிட்டான், பேரூர்ல வந்து சிவபதி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அவருக்கு வேலப்பதேசிகர் தீட்சாநாமம் கொடுத்து அவரை மடாதிபதியாக சன்னிதானமாக ஆக்கினாங்க. இப்போ இந்த வேறுபாடு தெரிவிக்கா என்ன பண்றதுன்னா, 2வது வேலப்பதேசிகர் அவர் பின் வேலப்பதேசிகர்னு சொல்றது, இவர் பேரூர் வேலப்பதேசிகர்னு சொல்றது. இவர் பேரூர் வேலப்பதேசிகர், பின் வேலப்பதேசிகர், 2வது பட்டம் சொல்றதுக்கு இளவரச பட்டம் கட்டினாலும் கூட இவர் வந்து ஆதீன கத்தராக ஆகாததுனால இவருக்கு பேரூர்ல முத்தி அடைஞ்சால பேரூர் வேலப்பதேசம் சொல்றது. இவருக்கு பின்னால வந்தவர் பின் வேலப்பதேசிகன் என்று சொல்லுவது. இப்ப இந்த பின் வேலப்பதேசிய பேரூர் வேலப்பதேசியர் செய்த ஒரு அருமையான ஒரு நூல் இந்த பச்சாங்கர பகருடை. பண்டார சாத்திரங்கள்ல பார்த்தா மிக சின்ன நூல் இதுதான். அது கண்ணில் வந்து கலிவெண்பா யாப்புல அமைந்தது. அந்த பேரை பார்ப்போம், பஞ்சாக்கர பகருடை. பஞ்சாக்கரம் அக்கரம் என்றால் எழுத்து, பஞ்ச அக்கரம் பஞ்சாக்கரம். வடமொழி சிந்தியில தீர்க்க சிந்தின்னு சொல்லுவாங்க, ரெண்டு உயிரெழுத்துகள் குரில் குற்ற ரெண்டு வர்றபோது அது நெடிலாக பஞ்ச அக்கரம் பஞ்சாக்கரம். மன மணி மனோன்மணி மனலயம் மனோலயம் அந்த மாதிரி இது தீர்க்க சந்தின்னு சொல்லுவது. ரெண்டு குற்றல் வரும்போது உயிரிழ வரும்போது அது வந்து நெட்டெழுத்தாக மாறும். பஞ்சாக்கரம் பஞ்சாக்கரம் பஞ்சு பஞ்ச என்பது அஞ்சு அக்கரம் எழுத்து தமிழ்ல திருவைந்து எழுத்து. இது வந்து நமக்கு மரபாக இந்த சொல்ற போது ஸ்ரீபஞ்சாக்கரம்னு சொல்லுவோம். ஆமா மரியா ஸ்ரீபஞ்சாக்கரம் திருவைந்து எழுத்து வெறும் அஞ்சு எழுத்துன்னு சொல்றது இல்லை திருவைந்து எழுத்து ஸ்ரீபஞ்சாக்கரம் திருவைந்து எழுத்து. இந்த திருவைந்து எழுத்துலயே சாஸ்திரம் இருக்கு அது என்ன நாம பின்னால் நாம அடுத்த நில பார்ப்போம். இனி இந்த ஐந்து எழுத்தை பற்றி சொல்லுகின்ற நூல் பக்ருடை. பக்ருடை என்பது பல் தொடை பல் கூட்டல் தொடை. பல் தொடைன்னு சொன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அது என்ன பல் தொடை பல் உடைக்கிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் இலக்கண சாஸ்திரத்துக்கெல்லாம் சில சாஸ்திரத்துக்கு திருமுறைக்கெல்லாம் இலக்கண தொல்காப்பியம் தானே ஒழிய இன்னைக்கு இருக்கு தமிழாசிரியர் சொல்லக்கூடிய இலக்கணம் அல்ல. அதுதான் வந்து ரொம்ப சுலபமானது. எப்படி சுலபமானதுன்னா நீங்க நாம எப்பவுமே வந்து ஒரு இங்கிருந்து ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுங்க மெயின் ரோட்ல போனோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். இப்படி குறுக்க போனோம்னா 2 கிலோமீட்டர் ஒரு போய் சேர்ந்துடலாம். முயற்சி சிக்கனம் நம்முடைய இயல்பு. எந்த ஒரு பெரிய வேலை பண்ற போதும் கூட அந்த வேலையானது நீண்ட நேரமாக நீண்ட உழைப்புக்கு தேவைப்படும் என்று சொன்னால் அது எளிமை பண்றதுக்கு ஏதாவது குறுக்கு வழி ஒண்ணு செய்வோம். அது மொழியிலையும் அது உண்டு. இப்போ பல் தொடை அப்படின்னு சொன்னா அது வந்து பக்ருடை என்பது தொகைச்சொல். ரெண்டு சொற்களை ஒரே சொல்லாக இங்கிலீஷ்ல காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்றோம். காம்பவுண்ட் வேர்டு மேன் கூட மேன் ஒரு சொல்லு கூட ஒரு சொல்லு ரெண்டு சேர்ந்தா ஒரு காம்பவுண்ட் வேர்டு. அது மாதிரி இங்க பக்ருடை என்பது ஒரு காம்பவுண்ட் வேர்டு ரெண்டு சொற்கள் சேர்ந்திருக்கிறது பல் கூட்டல் தொடை என்பது. இங்க பல் தொடைன்னு சொன்னா அது இட் இஸ் நாட் அ காம்பவுண்ட் வேர்டு தனித்தனி சொற்கள். இப்போ பல் கூட்டல் தொடைன்னு சொல்ற போது த மூமெண்ட் ஆஃப் டங் நாக்கு இருக்கு இல்லையா மூமெண்ட் பாருங்க பல் தொடை முயற்சி ரொம்ப அதிகம் பல் தொடை பல்லு தொடை மாதிரி இருக்குது. இப்போ பக்ருடைன்னு சொல்லுவாங்க இல்ல எங்க தோணுதோ இது வந்து தகர வல்லெழுத்தினுடைய ஓசை மட்டுப்பட்டுருச்சு குறைஞ்சிருச்சு பக்ருடை அந்த பக்ருடை கக்ஸு பக்ருடை. இப்ப நமக்கு வந்து இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்களா ஆயுத எழுத்துக்கு தனியா ஒலி கிடையாது. நாம் ஆயுத எழுத்துனா அக்கு அவண்ணா அக்கண்ணா சொல்றோம். அங்க ஆயுத எழுத்துக்கு முன்னால் அவர்களுடைய வல்லெழுத்தை வல்லோசையை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் மெல்லோசை ஆக்கும் வல்லோசையை மெல்லோசை ஆக்கும். அதனாலதான் நாம வந்து இப்ப இங்கிலீஷ்ல வந்து சில சொற்களை நாம் ஆங்கில சொற்களை சிலர்கிட்ட பயன்படுத்துகின்ற பொழுது நாம அதுக்காக வேண்டிய ஒரு ஆயத்தை பயன்படுத்துகிறோம். பிரெஞ்சுன்னு எழுதுறது இல்ல ஆயுத எழுத்து போட்டு பி போடுறோம் பிரெஞ்சு இஃப்க்கு பதிலா ஃப்ரெட்ரிக் பிரெஞ்சு. அதுக்கு அந்த பிக்கு முன்னால ஆயுத எழுத்து போட்டா அந்த இப்போலிய அந்த பகர அந்த வல்லொலியை அது குறைக்குது. அந்த மாதிரி தொடை என்ற வல்லெழுத்துடைய ஓசையை முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் குறைக்கிறது. பல் என்ற இடத்துல லகரமானது ஆயுதமாக இருந்து தகர ஒற்று ஓசையை குறைக்கிறது பக்ருடை. இது வந்து மொழியினுடைய அதாவது டைரக்டிக் ஆஃப் லாங்குவேஜ் மொழியினுடைய இயல்பு குறிப்பு. இது தொல்காப்பிற்கு தெரியாத தமிழ் இலக்கணமா நம்ம இன்னும் பெரிய பல் தொடை அது பல் உடைக்கிற மாதிரி இருக்குது நிறைய தப்பு அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ கற்றூன் ஒரு தொகைச்சல் கற்றூன் கல் பிளஸ் தூண்னு பிரிக்கிறாங்க. இப்ப நாம தேவாரம் பாடுறோம் சொற்றுணை வேதியன் சோரியவானவன் நீங்க சொல் துணை வேதியன் பாருங்க, அது சொற்றுணை என்ற சொல்லினுடைய அழகு. சொல் துணை வருவா, சொற்றுணை வேதியன், சொல் துணை வேதியன், சோதிவானவன், நல் துணையாவது நமச்சிவாயுவே. அப்பர் விருபானுக்கு தெரியாத எளிமையான தமிழ் இன்னைக்கு எளிமைப்படுத்தணும் சொல்லி இலக்கணம் மாறுற. அதனால நாம பக்கருடையின சொல்லுவோம், பஞ்சாக்கர பக்கருடை. அந்த பக்கருடை தொடை, தொடுக்கப்படுவது தொடை, தொடுக்கப்படுவது தொடை. பூ தொடுத்தல் சொல்லணும் இல்லையா, பூ தொடுத்தல் என்ன, பூவை வச்சு நூல்ல கட்டுறோம், நாட்லயே நூல்ல கட்டுறோம். அந்த மாதிரி அது நூலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அது கண்ணின்னு சொல்லுவோம். முதல் சீர் நாலு இருக்கும், கீழே வர வரியில மூணு சீர் இருக்கும். திருக்குறள் போல, திருக்குறளேதான் இது, அது வெண்டலை தான் இருக்கும். இயற்சியர் வெண்டலை, வெண் சீர் திருக்குறளை வெண்பாவை போல இருக்கும். இப்போ ஒரு குறள், ரெண்டாவது ஒரு குறள், முதல் குறளையும் ரெண்டாவது குறளையும் ஒன்னா சேர்த்துவது எது அப்படின்னா, ஒரு தொடை ஒண்ணு பக்கத்துல இருக்கும். அந்த மூணு சீர் இருக்கு இல்லைங்களா, மூணு சீர்ல எந்த எதுகையில் இருக்குதோ அது கேட்டபடியாக இந்த தனிச்சொல் இருக்காது, தனிச்சொல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குறளும் ஒரு கண்ணி, முதல் கண்ணியையும் அடுத்த கண்ணியையும் இந்த தொடையானது இணைக்கிறது. பூவை கட்டுற போது முடிச்சு போட்டோம் இல்லையா, அது மாதிரி முதல் குறள் ஒரு கண்ணி, ரெண்டாவது குறள் ஒரு கண்ணி, இந்த ரெண்டு குறளையும் இணைப்பது தொடுப்பது எது, இந்த தொடை. அந்த மாதிரி இது 48 கண்ணிகள் இந்த நூல்ல இருக்கின்றன. 48 கண்ணிகளையும் தொடுப்பதுனால இது பல 48 கண்ணிக்கு 48 தொடை இருக்குது. ஆனால் பல் தொடை, தொடுக்கப்படுவது தொடை. அப்ப இது வந்து நூல் பொருளாலும் யாப்பாலும் இந்த நூல் பெயர் பெற்றது. இந்த நூலுக்கு ஏன் பஞ்சாக்கர பகரடை இந்த ஏன் வந்ததுன்னா, பஞ்சாக்கரத்தை பற்றி இந்த நூல் பேசுகிறது. நூல் பொருள் பஞ்சாக்கரத்தை பற்றி இருக்கிறது. இந்த நூல் அமைப்பு பல்தொடையாக இருக்கிறது, கண்டிருக்க. ஆனால் இந்த நூலுக்கு, இந்த நூலானது பொருளாலும் யாப்பாலும் பெயர் பெற்றது, பஞ்சாக்கர பகரடை என்று பெயர் பெற்றது. இதுல சொல்லக்கூடியது ஏற்கனவே சித்தாந்த சாஸ்திரத்துல பயிற்சியுடையவர்களுக்கு இதுல சொல்லக்கூடிய செய்திகள் ஓரளவு எளிமையில் எளிதாக புரியும். அந்த அவ்வளவு பயிற்சி இல்லாத போது கொஞ்சம் கஷ்டம் தான். 40 நூல் சிறுசு, பழம் சொல்லாங்களே மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு, அந்த மாதிரி ஒரு சின்ன நூல், 48 கண்ணி தான். ஆனா இதுல செல்லக்கூடிய செய்தி பெரிய அனுபவத்துக்கு உரியது, சிவ யோகத்திற்கு, சிவ போகத்துக்கு உரியது, சிவானுபவத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு நூல். இப்ப இந்த நாம இதுல சொல்லக்கூடிய செய்திகளை நமக்கு அடிப்படை, நமக்கு இப்ப நீங்க படிக்கக்கூடிய திருவருட்பயன், உண்மை, விளக்கம் ஆகிய நூல்களில செய்திகள் இதுல இருக்கின்றன. ஆனால் நாம ரெண்டையும் இணைத்த நமக்கு வகுப்பு இருக்கனால நமக்கு இதுலயும் மேற்கோள் புத்தகத்தை நான் பார்க்கும்போது இந்த செய்திகளை நாம பார்க்க இருக்கின்றோம். இப்ப அதுக்கு முன்னால அடிப்படையில நமக்கு இந்த பஞ்சாக்கரம்னா என்ன, பஞ்சாக்கரத்துக்கு சைவ சமயத்துல பஞ்சாக்கிறதுக்கு என்ன, எந்த எத்தகைய ஒரு இடம் என்று பார்க்கிறோம். பஞ்சாக்கிரம் நமசிவாய என்றும் சிவாய நமன் என்றும் சொல்லப்படும். திருவாசகம் தொடங்குற போத எப்படி தொடங்குது, நமசிவாய வாழ்க, முடிகிறது வந்து அம்மை என கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சுவாவே. அப்போ சிவமாம் பெருவாழ்வு தருவது இந்த நமசிவாய என்ற மந்திரம். அப்புறம் திருமுறைகளே, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். வைச்சபொரு நமக்காகும் என்று சிவாய நம அச்சம் ஒழிந்தேன் என்று திருமுறைகள்ல நமச்சிவாய சிவாய நம என்ற இந்த இரண்டு விதமான முகத்தில் இந்த மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பஞ்சாட்சரம் என்பது இது நமக்கு உண்மை விளக்கத்தில் பார்க்க போறோம், நம்ம நூலில் பார்க்க போறோம். இது இறைவனுக்கு பெயராகவும் அமையும், மந்திரமாகவும் அமையும், வடிவமாகவும் அமையும். திருவைந்தெழுத்து இறைவனுடைய வடிவும் ஆகும், இறைவனுடைய மந்திரமும் ஆகும், இறைவனுடைய பெயரும் ஆகும்.